Assalamu alaikum wa rahmatullah. So I was just saying that it is a great pleasure for me today to be amongst you. Welcome all the way from Australia. Not to teach anybody anything, but it is just to remind a little bit of a very important topic. So we try to condense, it's a very large and vast topic, so we're just going to try to condense it because the time is very limited. So we're going to go straight into the topic. So the topic of today is Ruqya, so black magic, jinn and evil eye. So Ruqya, if you go into the Arabic translation, in Arabic translation, the literal meaning of Ruqya, it is a healing by the word.
Bismillah, alhamdulillah, salatu wassalam ala rasulillah. Andrika Guriya Shaykh solranga, ummela inda majlisa paatha avanga sandosha padranga. அவங்க அவங்களோட வழியில் அப்படி ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வரையும் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களுக்கு முன்னால் பேசுகிறத பற்றி அவங்க மிச்சம் சந்தோஷப்படுறாங்க. இது மிகவும் ஒரு விரிவான தலைப்பு. அந்த விரிவான தலைப்பில் நிறைய விஷயங்கள் உள்ளடக்க வேண்டியிருக்குது. ஆனால் நேரம் எங்களுக்கு ஒரு குறுகிய காலம் தரப்பட்டிருக்கிறதுனால அவசரமாக நாங்கள் அந்த விஷயத்துக்கு வருவோம். அதே நேரத்தில் அவசரமாக சுருக்கமாக இந்த தலைப்புக்கு கீழே உள்ள, அதாவது சூன்யம், அதை குணப்படுத்துகிற விதங்கள், அது மாதிரி கண்ணூறு, இது போன்ற விஷயங்களை இந்த தலைப்புக்கு கீழே நாங்கள் அவசரமாக முடிச்சு போகிறதுக்கு முயற்சி. அதில் சொன்னாங்க ருக்யா, ருக்யான்னு சொல்கிற அரபு வார்த்தையுடைய தமிழ் தர்ஜுமா என்னான்னு சொன்னால், வார்த்தைகளின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயை குணப்படுத்துறது. வார்த்தைகளின் மூலமாக ஒரு நோயை குணப்படுத்துறது.
So the topic of Ruqya, it is so important in our Muslim belief because it touches directly the Aqidah, the Muslim belief. And with our humble experience, we have seen all the Muslim world that it is a world phenomena that we are, as Muslims, we are encountering some difficulties and some spiritual problems, and those problems sometimes we go in the wrong place with the wrong information, and that puts our iman into danger.
அடுத்தது சொன்னாங்க இந்த சூன்யம், இது போன்ற நோய்கள் எங்கட விஞ்ஞான மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட சில நோய்களை குணப்படுத்துறது சம்பந்தமாக இன்றைக்கு எங்களோட சமுதாயத்திலையும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலையும் நிறைய நோய்கள் பரவி கொண்டிருக்குது. அதற்குரிய நோய்க்கான நிவாரணங்கள் எங்களுக்கு காட்டப்பட்ட நிலைமையிலையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். இந்த நோய்களின் காரணமாக மக்கள் வழி திரும்பி பிழையான பக்கங்களில் போய் அவங்க மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இதை பற்றி நாங்கள் எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு அவசியம், கட்டாயம்.
ஸோ Allah Ta'ala, He mentioned in Holy Quran, أعوذ بالله من الشيطان الرجيم, بسم الله الرحمن الرحيم, in Surah Falaq, وَمِنْ شَرِ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ. So that specific ayat, we are asking Allah Ta'ala to protect us from the shar, from the one, from the witches who blows onto the knot. So we are going to concentrate tonight on the blood magic, even though we know that jinn can affect a person even with a black magic, but it is so the percentage is so small that we will just try to avoid it because of lack of time tonight. So we will try to concentrate on black magic itself.
Allah subhanahu wa ta'ala Quran la solran Surah Al-Falaq, qul a'udhu birabbil falaq, surala wa min sharri an-naffathati fil 'uqad. முடிச்சுக்களில் ஓதக்கூடியவர்களுடைய, முடிச்சுக்களில் ஊதக்கூடியவைகளுடைய தீங்கை விட்டும் நான் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம். அதாவது அந்த சூன்யத்திற விஷயம், ஒரு மனிதன் சூன்யம் செய்வதன் மூலமாக அவன் பாதிக்கப்படலாம், அவனுக்கு அதில் நோய்கள் வரலாம். அதே நேரத்தில் ஜிங்களின் மூலமாக சூன்யம் இல்லாமல் நேரடியாக மனிதர்கள் பாதிக்கப்படலாம், நேரடியாக ஜிங்களின் மூலமாகவும் மனிதர்கள் பாதிக்கப்படலாம். இன்னைக்கு ஷேக் சொல்றாங்க வந்து சூனியத்தின் மூலம் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் கூட ஜின்னின் மூலமாக நேரடியாக தாக்கப்பட்டிருந்த வீதாசாரம் குறைவுனால நாங்க இன்னைக்கு சூனியம் அந்த விஷயத்துல இன்னைக்கு அதிக கூட நேரம் கவனம் செலுத்துறதுக்கு முயற்சி.
So it is a real affectation, it is a real warning, and the real things are happening. We are seeing it every day. People are suffering, people are going through problems, and if Allah Ta'ala, he mentioned it in the Holy Quran and he also give us the protection, means that this those things are haqq, are true. So because of that, you know, people sometimes, you meet people, they say, oh, whatever, even if the witches start making knots and blows and do magic on me, they can't affect me, you know, I'm strong enough. But Allah Ta'ala gives the solution and gives the warning in Surah Al-Falaq.
Aha, inda shunyangal yaarukum seiyapadalam, யாரும் இதனால பாதிக்கப்படலாம். இதுக்கு ஆதாரமா சொல்றாங்க அல்லாஹ் குர்ஆன்லயும் இந்த சூனியத்தை பத்தி பேசி, சூனியம் என்ற சொல்லக்கூடிய அந்த நோயை பத்தியும் பேசி அதற்குரிய நிவாரணத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதாக இருந்தால் அது உண்மை, நிச்சயம், சத்தியம். அதனால மக்களுக்கு சூனியம் செய்யப்படலாம். அவர்கள் அதனால யாரும் எங்களை சொல்ல இயலாது, இது நான் உறுதியான, நான் உறுதி, எனக்கு சூனியத்தால நான் பாதிக்கப்பட மாட்டேன் என்று சொல்ல இயலாது. இன்னைக்கு நாங்க எங்கட அன்றாட வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறோம், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, மக்கள் இந்த சூனியத்தின் மூலமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கான நிவாரணங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாங்க.
So when we go through the Islamic literature, especially in English, it is the topic it is very poorly informed. Like, we do have literature on the topic of jinn, what the jinn are made from and how they work and things like this, but the literature on black magic and especially treating oneself by himself, it is very poor. So that's why we are here tonight, to give just some reminder and some informative like an informative session.
அதாவது இந்த சம்பந்தப்பட்ட, இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு செய்யப்பட்டு அவராகவே அதை குணப்படுத்தி கொள்றோம் என்று சொல்றது, நாங்க இஸ்லாமிய ஷரியத் சம்பந்தப்பட்ட கிதாபுகள்ல குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்துல பார்த்தா ஒரு மனுஷன் தானே தனக்கு ஏற்பட்ட இந்த நோய்களை குணப்படுத்தி கொள்றதுன்னு சொல்றது அசாத்தியமா ஒரு விஷயம். அது சாத்தியம் இல்லை, அது செய்யறதே இலகுவான விஷயம் அல்ல. அதனால இன்னொரு மனுஷன் அதுக்கு செஞ்சுதான் அவர் அதை குணப்படுத்த வேண்டி இருக்கிறதுனால அந்த தலைப்புக்கு கீழே நாங்க இந்த இரவு இன்ஷால்லாஹ் சில விஷயங்கள் முதாக்கலா செய்வோம்.
சோ தி க்வெஸ்சன் தட் ரைசஸ் அமங் அவர் ஃபெலோ முஸ்லிம்ஸ் இஸ் ஹவ் டு ஐ நோ இஃப் சம்திங் ராங் வித் மீ.
முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆக முக்கியமான பிரச்சனை, ஒரு கேள்விதான், நான் எப்படி விளங்கிக் கொள்றது, எனக்கு ஏதாவது செய்யப்பட்டிருக்குதா இல்லையா, எனக்கு இப்ப என்ன வந்திருக்குது என்று நான் எப்படி தெரிஞ்சு கொள்றது.
So I am going to give you tonight some guidelines, so we try to interact a little bit with each other, so inshallah nobody will fall asleep also at the same time.
நாங்க அந்த சம்பந்தமாக இன்றைக்கு நாம் எப்படி அதை தெரிஞ்சு கொள்றோம்னு சொல்றது சம்பந்தமான சில அறிவுரைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் ரெண்டு தரப்பாரும், நாங்களும் பேச நீங்களும் பேசுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினா நேரமும் கொஞ்சம் தாமதிச்சு கொண்டு இருக்குது, தூக்கம் வரவங்களுக்கும் தூக்கம் கலைவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கு இன்ஷாஅல்லாஹ்.
So there are four symptoms, that four guidelines that we know if somebody is affected or not.
நாலு வலிமுறைகள் இருக்குது, நாலு விஷயங்களை வச்சு நாங்க பார்க்கலாம் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா.
So the first one is the blockages in life.
முதலாவது அவர் வாழ்க்கையில வரக்கூடிய தடைகள்.
But the blockages are coming again and again until it becomes repetitive, like every time we will try it will come to a failure.
அது எந்த அளவுக்கு எந்த அளவு அடையும் சொன்னால் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்து வந்து தடைகள் வந்து வந்து ஒரு விஷயத்தை நாங்க சாதிக்க முயற்சி செய்யற நேரம் அதுல ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுற அளவுக்கு அவர் காரணமாகிட்டார். இது ஒன் முதலாவது.
So somebody, for example, he got all the qualities, he got good diploma, he got everything, he goes to apply for a job, if the magic has been done for him to block the job, he'll go from failure to failure. He will apply for a job, he'll get refused, he'll go to another one. And we have had patients like this that have applied more than 200 jobs and they didn't get any job, even though they were fit for the position.
அதாவது சூனியம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில செய்யப்பட்டிருக்கிறான்னு சொல்ற நாலு விஷயத்துல முதலாவது வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள். ஒருத்தருக்கு எல்லா தாய்மைகளும் இருக்குது, அவரோட ஜொப்புக்கு தேவையான எல்லா அவருக்கு தேவையான படிப்புகளும் படிச்சிருக்கிறார், ஹோஸ்டலும் செஞ்சிருக்கிறார், ஆனா பல தடவை அப்ளை பண்றாரு ஒரு ஜொப்புக்கு, அவருக்கு அது கிடைக்கிறது இல்லை. பல முறை முயற்சி செஞ்சும் அந்த ஜாப் கிடைக்கிறது எந்த அளவுக்கு சொன்னா, அவர் பல நூறு தடவைகள் முயற்சி செஞ்சாலும் அவருக்கு ஜாப் ஏன்னால் அவர் அந்த தொழில் அவருக்கு கிடைக்க கூடாது என்று சொல்லி அவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தால்.
Money, for example, somebody is working, money is coming and money is just going. He doesn't know. You will ask him where your money is going, he will say, I don't know. I get to find, the car broke down, just problem after problem. The money comes and just goes.
பலவேறுக்குள்ள ஒரு பிரச்சனை தான் பணத்தில் வரக்கூடிய தடைகள். பணத்தில் அதாவது சூனியம் செய்யப்பட்டிருந்தால் அவர் பணம் எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும் அவர் சம்பாதிக்கிற பணம் அவர்கிட்ட நிலைக்காது, அது போய்த்து கொண்டே இருக்கு, சம்பாதிக்கிறது போய்த்து கொண்டே இருக்கு.
The student, he will go and study, sit for the exams. Either he will become all blank, he will forget whatever he learned, or he will just fail.
ஒரு மாணவனாக இருக்கலாம், அவர் படிச்சு எக்ஸாமுக்கு போறார், ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு போனோம்னா அவர் எல்லா படிச்சவைகளும் அவருக்கு மறந்துடுது.
Marriage, somebody got potential, he goes for marriage, he comes very close to the marriage, just before the wedding, something happened, they broke down.
அல்லது கல்யாணத்துல அவருக்கு ஏதாவது தொடர்ந்து கல்யாண முயற்சி நடக்குது, எல்லா விஷயங்களும் முன்னுக்கு வருது, ஆனா நெருக்கமாற நேரம் அந்த கல்யாணத்துக்கு கிட்ட வர நேரம் அது அப்படி உடஞ்சி கொண்டே இருக்குது.
Pregnancy, especially this is affecting the ladies. So they can't fall pregnant, they'll go for checkups, everything. They'll tell either we don't know what's wrong with you, or they give some medication, things like this, nothing will work. But apparently everything is fine.
பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அவங்க உடல் ரீதியான மற்ற எல்லா விஷயங்கள் மருந்துகள் எல்லாம் சரியாக கொடுக்கப்பட்டாலும் அவங்களுக்கு அதை சுமந்து பெற்று எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதில்லை. டாக்டர் மாரும் சொல்லுவாங்க, தரக்கூடிய எல்லாம் தந்துட்டோம், அவங்களோட எல்லா நிலைமைகளும் சீராக இருக்குது, ஆனால் அவருக்கு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பாக்கியம் இல்லை. இதுவும் சூனியத்தில் ஒரு பகுதி.
Business is, somebody will open a shop in the prime location, some product that will go very well, and he will just close. We have one case like this, I remember, back home. Was a brother, he opened like a food shop. He was selling bread and like a grocery, and he swore to me, he said there was days that he will not sell even one bread.
சிலபேருக்கு வியாபாரத்தில் வரக்கூடிய தடைகள், அவரு தேவையான எல்லா இடத்தையும் வச்சு பொருத்தமான ஒரு இடத்துல பொருத்தமான ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார், ஆனா ஒரு வியாபாரம் நடக்குதில்லை. சரி, அவங்க சொல்றாங்க அவங்களோட ஊர்ல ஒருத்தர் அவர்த்த வந்து அவர் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்கிறார். அது எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் பொருத்தமான ஒரு இடத்துல ஒரு சாப்பாட்டு கடை, ஒரு சாதாரண க்ரோசரி மாதிரி ஒரு சின்ன பான் மாதிரி விற்கக்கூடிய பனிஸ் விற்கக்கூடிய ஒரு கடை திறந்திருக்கிறார். சில நாட்கள் அவரை கடந்திருக்குது, அந்த இடம் எவ்வளவு பொருத்தமானதா இருந்தாலும் ஒரு வியாபாரம் நடக்காத நாட்கள் கூட அவரை கடந்து போயிருக்குது.
So the first symptoms is blockages, not only blockages but repeated blockages. So every time you will try that thing, you will encounter like a force from outside will stop you from going forward.
ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய நாலு விதத்துல முதலாவது தடைகள். தடைன்னு சொன்னா ஒரு தடை வாழ்க்கையில வாழறதல்ல, தொடர்ந்து ஒரு விஷயத்துல ஈடுபட முயற்சி செய்யற நேரம் ஒரு அவருக்கு தடைகள் வந்து வந்து அதை நாங்க சாதிச்சு கொள்ள அல்லது அதை அடைஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு அவர் தள்ளப்பட்டுரு.
So that was symptom number one. Symptom number two is abnormal physical illness or disease.
அடுத்தது தான் ஒரு மனிதனுக்கு எங்களுக்கு நோயா இல்லையான்னு பாக்க ரெண்டாவது அசாதாரணமான உடல் நிலைகள். உடல் நிவாரணம் நல்ல ஆரோக்கியமற்ற தன்மை, அசாதாரணமான தன்மைகள்.
Today the medicine and technology has gone so far in research and in trying to understand the disease that we can say almost that we have understood most of the disease that are happening today.
இன்னைக்கு விஞ்ஞானமும் மருத்துவமும் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட சொல்லலாம் விஞ்ஞானம் மருத்துவத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேண்டிய அநேகமாக எல்லா நோய்களுக்குரிய நிவாரணம் அல்லது வழிமுறைகள் என்ன நோய் கண்டுபிடிக்கிற அளவுக்கு விஞ்ஞான மருத்துவம் முன்னேறி
இருக்குது. So we have patients, they will start developing like rashes, you know, especially towards the leg area.
சில பேருக்கு நோய்கள் இருக்குது எந்த அளவுக்குனா முழு உடம்புலையும், விசேஷமாக கால்ல சொரிச்சல் போன்ற நோய்கள் வரக்கூடியவர்கள்.
Like psoriasis or eczema. It's like little rashes become red, you scratch it and it's very painful after some time.
Eczema போன்ற நோய்கள் காலில் வந்து அவர் சொரிய சொரிய என்ன அது சுகப்பாகி கொண்டே போகும், அந்த நோய் வளர்ந்து கொண்டே போகும்.
So modern medicine can understand and they see the symptoms, they have some kind of cream or things like this that they will give you, but no permanent solution.
Navina maruthuvathin moolamaga adukkuriya vaidhyangal kandupidikkapattirukkirathu. Sila perukku adu konamagalam, aana inda rendavathu vagaiyana shoonyathile adu seiyappattirundal avar enna cream pottalum தற்காலிகமா அது குறைஞ்சாலும் நிரந்தரமான நிவாரணம் அவருக்கு கிடைக்காது.
Oh, you all people, they'll come and they'll have some very severe stomach problems.
இன்னும் சில பேர் வருவாங்க வயித்துல மிகவும் பாரதூரமான வருத்தத்தோடு உள்ளவங்க.
So the stomach problem, what happened is actually because the magic that is eaten is constituted from drops of dirty water, which the kufr has been recited on it, and all the rituals have been done on it, and then these things has been done on the food, and then the patient, the victim actually will eat it, and it will reconstitute inside the stomach.
அது எப்படி பட்டனா உதாரணமாக ஒரு விஷயம் சொல்றார். ஒரு அசாதாரண உடல்நிலை வரத்துக்குரிய ஒரு காரணம் தான் ஊத்த தண்ணி, அதாவது குஃபர் சிறுக்கு அந்த சூனியம் செய்யப்பட்ட தண்ணி அல்லது ஒரு துணிக்கை அவருடைய சாப்பாட்டில் கலந்து அவருக்கு சாப்பிட கொடுக்கப்பட்டிருக்குது. இது அவருடைய உடல்ல போய் அசைவு, அதாவது உள்ளுக்குள்ள விஷயங்கள் செய்யறதுனால அவருக்கு அந்த நோய் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு.
So what happened, the body will understand that some foreign substance has come into the body, so he will try to release the digestive acids to get rid of it.
அதனால உடம்பு, சாதாரண உடம்பு என்ன செய்யும்னு சொன்னா, வந்திருக்கக்கூடிய மேலுமான எந்த ஒரு பதார்த்தத்தையும் அது சமிபாடு அடைய செஞ்சு வெளியாக்க முயற்சி செய்யும். அப்ப உடம்பு பல தடவைகள் ஒரே அந்த பதார்த்தத்தை சமிபாடு அடைய வைக்க முயற்சி செய்யறதுனால அவரோட உடல் அசாதாரணமான உரைக்கு தள்ளப்படலாம்.
So after some time when the acid they released, it is like you're putting some super glue, you know, on the hand, and then you start scratching and the glue doesn't come off. So all the area will become like swollen, itchy, until you can start having cuts inside. So this is what happened actually inside the stomach.
உதாரணமாக சூப்பர் க்ளூ போன்ற ஏதாவது ஒரு கம், கலட்ட ஏதாவது ஒரு கம் உங்களோட கையில பட்டா நீங்க பொதுவா பார்க்கலாம், அதை நாங்க சுரண்டுவோம், அதை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இதனால அது வீங்கி சாதாரண ஒரு கம் சுரண்டினா, ஒரு ஊத்திய சுரண்டினா போகணும், இல்ல கொஞ்சம் சூப்பர் க்ளூ மாதிரி ஏதாவது பட்டா சுரண்டதன் மூலமாக அது வீங்கலாம், சோப்பாகலாம், அது அதன் மூலமா வேற காயங்கள் ஏற்படலாம். இதே போலதான் அந்த அமிலம், அந்த பதார்த்தம், சூனியம் செய்யப்பட்ட பதார்த்தம் உடல் உள்ளுக்கு போனா அது வளமையா அன்றாடம் செய்யக்கூடிய சமீபாட்டு வேலைகளை செய்யும். அதன் மூலமாக அந்த பதார்த்தத்தை வெளியாக்கிக் கொள்ள இயலாததுனால வேற நோய்கள் தொடர்ந்து உடம்பு சோர்வான நிலைக்கு தள்ளப்படுறது காரணமாகலாம்.
So what happened after some times, you will start experiencing like very strange stomach ache, like a cramping, heartburn, the stomach will start getting bloated. If we eat even little bit of food, the stomach will be bloated. And then what happened, we will have passing gas.
அல்லது இதனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட சூனியம் செய்யப்பட்டதுனால வயிற்றுல உருவான எரிவுமா ஏற்படலாம், கேஸ்ட்ரிக்மா ஏற்படலாம், அல்லது நீங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் என்ன செய்யும், வயிறு வீங்கி அடிக்கடி காத்து போகக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படலாம், இது மாதிரியான நிலைமைகளுக்கு தள்ளப்படலாம்.
And with the time, this pain in the stomach can result into ulcer.
இது மாதிரியான இந்த நோய் தொடர்ந்து இருக்கும்னு சொன்னா அல்சருக்கு வரைக்கும் அந்த நோய் தள்ளப்படலாம்.
But we know that ulcers is caused by two things only, by a very high consumption of alcohol or a very high diet in spicy food.
அல்சர் வரக்கூடிய ரெண்டு காரணம் என்னன்னா, ஒன்று அதிகமாக மதுபானங்கள், ஆல்கஹால் அருந்துறது, அல்லது மிகவும் காரமான பொருட்களை, காரமான உணவுகளை அடிக்கடி சாப்பிடுறதுனால அல்சர் வரலாம். இது ரெண்டு காரணிகள்.
So if the people are consuming one of the two above, if they stop, eventually the stomach should come back to normal after some time.
அல்சர் வந்த உத்தர அவர் மதுபானத்தை அல்லது இந்த காரமான சாப்பாடுகள் சாப்பிட்டதை நிப்பாட்டினா அவர் பொதுவாக சாதாரண நிலைக்கு வரணும், அவர் நோய் குணமாகணும்.
But in the part of the world where we live in, the people, they don't eat spicy food and they don't drink alcohol, but yet they have very severe problem with the stomach.
இவர் சொல்றார், இந்த நோய்க்கு தள்ளப்பட்டவங்க, இவங்க பகுதியில் உள்ளவங்க யாரும் ஆல்கஹால் குடிக்கிறவங்களும் அல்ல, காரமான சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்களும் அல்ல, ஆனா அவங்க அல்சர் போன்ற நோய்களின் பக்கம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க.
So the medicine has no permanent solution for that. They'll give you like little bit of things to drink which will neutralize the acid in the stomach, so you will feel a bit comfort, But it is not permanent. Otherwise, you'll have to take that medicine for life.
Ah, இந்த இரண்டாவது வகையான உணவு பதார்த்தத்தின் மூலமா சூனியம் செய்யப்பட்டிருந்தால் இதுக்கு நீங்க மருத்துவத்தின் மூலமாக நிவாரணங்கள் தேடி மருந்துகள் குடிச்சாலும் அந்த மருந்துகள் அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அமிலங்களை அந்த அந்த நோய்க்கான காரணங்களை இல்லாமாக்குமே ஒழிய நிரந்தரமான அந்த சூனியத்துக்குரிய அந்த பதார்த்தத்துக்குரிய ஒரு நிவாரணமாக ஆகாது.
So to summarize, the symptom number 2 is a physical illness that either has no medical explanation or the modern medicine, they know the disease but they don't know how it started.
ஆக முதலாவது தடைகள், இரண்டாவது உடம்புல ஏற்படக்கூடிய அசாதாரணமான நிலைகள், அசாதாரணமான நோய்கள், இவைகளை நவீன மருத்துவர்கள் நவீன மருத்துவங்கள் கண்டுபிடிச்சாலும் அதற்கான நோய்கள் நோயை குணப்படுத்த முடியாமல் இருப்பது அல்லது இந்த நோய் எப்படி ஆரம்பிச்சது என்ற காரணம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் ரெண்டாவது.
So this is when you know that this is an alarm bell.
இப்படி செய்யப்பட்டிருந்தால் இப்படி ஏதாவது ஒரு நோய் உங்களுக்கு வந்தா தெரியும் இது ரெண்டாவது வகையான சூனியம் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்குது.
So symptom number 1, blockages in life, marriage, pregnancy, work, money, etc. Number 2, physical problems. Number 3, a sudden change of character, mental state.
ஆக முதலாவது சூனியத்துடைய வகைதான் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், அது பிரசவத்தில இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், தொழில இருக்கலாம், பணத்தை அடைறதுல இருக்கலாம், இது முதலாவது. ரெண்டாவது வகையான சூனியம் தான் உங்க உடல்ல அதை சூனியம் செய்யப்பட்டிருந்தால் உடல்ல வரக்கூடிய அசாதாரணமான உடல்நிலை மாற்றங்கள். மூணாவது இவ சொல்றாங்க, அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய மென்டல், அதாவது சிந்தனா ரீதியான மாற்றங்கள், அதாவது அவர் சிந்தனைகள் மாறுறது, ஒரு மனுஷன் சாதாரணமான நிலையிலிருந்து அவரோட யோசனைகள் மாறுறது.
So many falls into depression without any apparent causes. So there is no death in the family, there is no love deception, there is nothing happened really from outside causes. But the person, you go and see him, he is with the antidepressant tablet and doesn't go outside of the room, stay inside all day, like in a circle.
பொதுவா ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட நோய்கள் எப்படி வரையிலும் சொன்னால், ஒரு மரணம் ஏற்பட்டிருந்தா அல்லது அவரது காதல் தோல்வி ஏதாவது ஏற்பட்டிருந்தா ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக வரலாம். ஆனா அப்படி இல்லாம ஒரு மனுஷன் சும்மா இருந்தால் அவர் எதொன்றுமே இது மாதிரியான முகம் கொடுக்கல, ஆனா திடீரென்று அவரோட யோசனைகள்ல மாற்றம், அவரோட சிந்தனைகள்ல மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் இது மூணாவது நோய்க்கான அறிகுறி, மூணாவது வகையான சூனியத்துக்கான அறிகுறி அது.
Forgetfulness, he will have fear, like constant fear of everything. He will go in the car, he'll be fearful for his life. He will think of death like too much, like almost every hour, every moment. He will have this fear constant with him.
இதுல பல அறிகுறிகள் இருக்கலாம். இந்த சூனியம் செய்யப்பட்டிருந்தால் அவர் தன்னை ஒரு ரூம்ல பதுக்கிக் கொள்ளலாம், ஒதுக்கி கொள்ளலாம், அல்லது எப்பயுமே பயம், அல்லது ஒரே மறதி, எது சொன்னால் ஞாபகத்துல நிக்கிறல்ல, அல்லது ஒரு வாகனத்துல அவருக்கு போக ஏதாவது ஒரே மௌத்துடைய சிந்தனை, எதை பேசினாலும் மௌத்தை பத்தி பேசுவார் அவரு, அது தன்னை மறந்து பேசக்கூடிய சில நிலைகள், இது அந்த மூணாவது வகையான சூனியத்துடைய அறிகுறிகள்.
And it is that serious that I will just briefly tell you just one story of one patient that we had. We are talking about practicing Muslim 5 times namaz, 5 times salah.
அதே ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு நோய் ஏற்பட்டவருக்குரிய உதாரணம் தான், அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா வளமையாக 5 நேரம் தொழக்கூடியவராக இருந்தார்.
The waswas and the affliction, it could be that heavy that he can also come sometimes to suicidal thoughts or even trying to commit suicide.
அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவருக்கு இது இந்த வஸ்வாசால, இந்த சிந்தனைகளால் அவருக்கு ஏற்பட்டது என்னன்னா, அவர் தன்னை தற்கொலை செய்து கொள்ற அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார்.
One day we have a patient, his friend called us very late at night.
அப்ப அவருடைய ஒரு நண்பர் எங்களை தொடர்பு கொண்டார் அவரோட விஷயமாக.
And he is begging us to help his friend.
இரவு நேரத்துல அவர் லேட்டான நேரத்துல இரவுல கால் பண்ணி அவருடைய சகோதரருக்கு அவர் நண்பருக்கு உதவி செய்யறதுக்காக இவங்களை தொடர்பு கொண்டான்.
I said to him, we can't take him, it's very late and I don't have anyone to help me tonight and it was very late at night.
நேரம் மேம் சொன்னங்க இருக்குது, நாங்க இந்த நேரத்துல இவருக்குரிய வேலைகள் செய்ய முடியாதுன்னு சொல்லி நாங்க சொன்னோம்.
And he said to me, he said, please help me, my friend, he just tried to commit suicide.
அவர் சொன்னார், என் நண்பர் இப்போது தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார், அதனால நீங்க உடனடியாக எங்களுக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகும்.
I didn't want to live with that in my heart and say, bring him straight to
அதை நான் உள்ளத்துல வச்சுக்கொண்டு எனக்கு இருக்கலாம இருந்துச்சு, அதனால நான் உடனே அவரை கூட்டி கொண்டு வாங்க என்று சொல்லி நான் அவருடைய நண்பர்கிட்ட சொன்னேன்.
He was a 5-time salah.
அந்த தற்கொலை செய்ய பார்த்தவர் 5 நேரம் தொழக்கூடியவராக இருந்தார்.
When he came, when I saw him, he had the mark of the rope around his neck.
நான் அவரை முதலாவது பார்த்த உடனே அவர் கழுத்துல கயிறுடைய அடையாளம், கயிறு அடையாளம் அவர் கழுத்துல தெரிஞ்சிச்சு.
So he actually put the rope, make everything ready, remove the chain. His parents from Allah. His parents opened the door at that moment, they find him hanging.
சுப்ஹானல்லாஹ். அவர் அதாவது ஆல்ரெடி கழுத்துல கயிறை போட்டு தொங்கி அவர் கீழே இருந்த அந்த கதிரையையும் தள்ளி இருந்தார். அல்லாஹ் ஏற்பாடு அந்த நேரத்தில் அவங்க உம்மா பாப்பா யாரோ போய் கதவை திறந்து அவரை காப்பாத்திருக்கிறான். அப்ப அவர் ஆல்ரெடி அவர் என்ன செஞ்சிருக்கிறார், கயிற்றுல தொங்கினவர்.
Alhamdulillah, we treated him, he got better, he married, now he's married and everything is settled for him.
Alhamdulillah, naanga avarkum nivaranam senjom, avarku theriyana kaarangal senji, ipa mashallah kalyanam mudichi nalla kudumba vaalkala vaazhndukondirukkirar.
I just wanted to highlight how dangerous it could be.
Avana solren moonavada andha prachna endalavukku paradooramanadhu vivareedamanadhu endru solradha ungalku naan solla varen.
And nobody is safe really, you know, from those things.
Nobody
is safe.
Idhila indha vishayangal irundhu yaarume சேஃப் இல்ல, யாரும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல.
சோ நம்பர் 1 blockages, repeated blockages in life. நம்பர் 2 physical change. நம்பர் 3 mental state change. நம்பர் 4 it is more a spiritual thing, it's about dreams.
முதலாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில தொடர்ந்து வரக்கூடிய தடைகள், இரண்டாவது உடல் ரீதியான மாற்றங்கள், மூணாவது சிந்தனையில யோசனையில வரக்கூடிய மாற்றங்கள், நாலாவது அவருக்கு கனவுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்.
Related to black magic and jinn, there are very specific dreams that you can tell the person straight away and you can even tell with what the magic has been done.
சூனியம் ஜின் சம்பந்தப்பட்ட இந்த நோய்கள்ல ஒரு குறிப்பிட்ட சில கனவுகளை வச்சு அந்த நோயாளியை சொல்லலாம் உங்களுக்கு என்ன சூனியம் செய்யப்பட்டிருக்குது, இதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்றத அந்த கனவுகளின் மூலமாகவே அடையாளம் கண்டு கொள்ளலாம்.
What we actually find out is that the moment we have those dreams, this is the moment the black magic has been done.
அவர் எப்ப அவருக்கு கனவு தெரிபட ஆரம்பிக்குமோ அப்ப எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் இப்ப இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரங்கள் தான்.
சோ the dreams that are related to, so we are not here interpreting dreams, we are just talking about the dreams that are related to black magic. So just to make it clear,
naanga inda kanavugalukku velakkam solradhukku inga varalla. Andha naalaadhu vagaiyana kanavugal enna eppadi therivadum adu eppadi patta kanavugal nu mattum naanga inna tottu kaatuvom.
So I'll let everybody think for himself and just understand what kind of dreams we could have and how will affect the person in life.
நாங்கள் உங்களுக்கு சில சந்தர்ப்பம் தருவோம், அதில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட கனவுகளின் மூலமாக எப்படிப்பட்ட மாற்றங்கள் விபரீதங்கள் அவர் வாழ்க்கையில் ஏற்படலாம் சொல்லி.
This is a few of them, I'll just mention few.
சில வகையான அறிகுறிகள் இருக்கு, அதில் நாங்கள் சிலதை நாங்கள் இங்கே.
One of the dream that is related to blockages in life. So the first symptom that we mentioned is somebody, for example, when he's dreaming, he will either dream like somebody or animals are chasing him.
ஒருத்தருக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தால் அந்த தடைகள் வாழ்க்கையில தடை வரும் என்று அவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தால் அவரு காணக்கூடிய கனவுல ஒன்றா இருக்கலாம். சில மிருகங்கள் அவரை விரட்டுற மாதிரி அவர் கனவுல காணலாம்.
So in the dream, the person, he'll run for his life. He'll try to escape, you know, from the people or the animals that are behind him.
அத யாரோ பின்னால விரட்டுறது மூலமாக இவர் தன் வாழ்க்கைக்காக ஓடக்கூடிய கடைசி உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடக்கூடியவரா ஓடிக்கொண்டிருக்கலாம் கனவுல.
Or sometimes they'll try to run away but they are in slow motion, very frustrating.
சில சந்தர்ப்பத்துல பின்னால ஆபத்து வந்து கொண்டிருக்கும், மிருகம் வந்து கொண்டிருக்கும், எங்களால் ஓட இல்லாத நாங்க மெதுவா ஓடுற மாதிரி சில கனவுகள் தெரிவிக்கும்.
Then we wake up, we say, Alhamdulillah, it was just a dream.
நான் திடீர்னு எழுப்பி பார்த்தா எது ஒன்றும் விரட்டல, அல்ஹம்துல்லா நான் பாதுகாக்கப்பட்டேன், நான் விலகி கொள்வேன்.
But this is actually the dream is enlightening that some magic has been done with you to block your life, to block your the first symptom that you mentioned.
இப்படிப்பட்ட கனவுகள் தெரிபட்டா விளங்கி கொள்ளலாம் சில நேரம் எனக்கு வாழ்க்கையில தடைகள் வரக்கூடிய ஒரு சூனியம் எனக்கு செய்யப்பட்டிருக்குது.
The blockages is also in dream we have another dream which is a conflict in the dream. So in the dream either you will argue with words with someone or you will even come to hands, so to fighting or police will be involved in the dream, the army. Not a very pleasant dream.
அடுத்தது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு தடைகள் மூலமான சூனியம் செய்யப்பட்டிருந்தா காணக்கூடிய கனவுதான் இவர் விதண்டாவாதங்கள், பிரச்சனைகள், வாக்குவாதம், சண்டை குடிக்கிற மாதிரி, கையால சண்டை குடிக்கிற மாதிரி, அல்லது போலீஸ் ஆர்மி இது மாதிரியானவங்க வந்து எங்கட, அதாவது நல்ல சலாமத்தான ஒரு கனவு அல்ல, அவர் மாற்றமான கனவுகள், சண்டை சச்சரவு போன்ற கனவுகள் காண்றது.
So it is like an external force trying to fight and to block you. So this is what is happening in life. You are trying to get a job, you are trying to get money, you are trying to get a business, you are trying to get a wife or to get kids, and every time we face a blockage.
அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, வெளியில இருந்து ஒரு சக்தி உங்களை தடுத்து கொண்டிருக்குது, உங்களுக்கு எதிராக முயற்சி செய்து, நீங்க ஏதோ ஒன்று அடைய முயற்சி செய்யறீங்க, அதற்குரிய தடைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை அடைஞ்சு கொள்ள முடியாது என்ற அர்த்தம் அந்த கனவோட அர்த்தம்.
Another type of dream is you will see yourself in a high position, in a building, mountain, or even flying with a transport, or even from yourself, you know, you'll see yourself flying.
அடுத்த வகையான கனவுதான், நீங்க அடிக்கடி ஒரு மலைகளுக்கு மேல, உயரத்துக்கு மேல, பில்டிங்களுக்கு மேல, அல்லது வாகனங்கள்ல, விமானங்கள்ல, அல்லது நீங்களாகவே மேல பறக்கிற மாதிரி காண்றது.
So this dream results in the magic being in a high position and enveloping the victim.
அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு செய்யப்பட்ட சூன்யம் உங்களுக்கு மேலால இருந்து கொண்டு உங்களை அதை மூடிக்கொண்டிருக்கிறது, எதையும் அடைய விடாம உங்களை மூடிக்கொண்டிருக்கிற அடையாளமாக இருக்கலாம்.
There is some specific animals also that are directly related to magic.
Animals
in the dream.
கனவுகள்ல சில குறிப்பிட்ட மிருகங்கள் சூன்யத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம்.
If you see a dog biting you,
or நாய் உங்களை கடிக்கிறதாக நீங்க கண்டா,
snake,
பாம்பு உங்களை கொத்துற மாதிரி,
rats,
bats, எலிகள்,
lion,
சிங்கம்,
so those animals actually are changing from country to country, because some places they don't have those animals. So for example, in Indonesia there is a type of magic that they do with the tiger hair, and in France they will do that the same magic with the dog hair. So the purpose is to make the person very angry.
இதுல மிருகங்கள், வித்தியாசமான மிருகங்கள் காணலாம். அது இடத்துக்கு இடம் மாறுபடலாம், நாட்டுக்கு நாடு மாறுபடலாம். ஏன்னு சொன்னா, ஒரு வகையான சூன்யம் இருக்குது, அந்த சூன்யம் ஏசியால, இந்தியா பங்களாதேஷ் பகுதிகள் என்ன செய்வாங்கன்னா, புலியிட முடியால செய்யக்கூடிய சூன்யம். இதே சூன்யம் பிரான்ஸ்ல செய்யறவங்க நாயிட முடியாலையும் செய்வாங்களாம்.
So the form will change a little bit, but the essence of the magic will remain the same.
அதனுடைய செயற்பாடுகள் வித்தியாசப்பட்டாலும், வழிமுறைகள் வித்தியாசப்பட்டாலும், அதனுடைய முடிவு, அந்த சூன்யத்தின் முடிவு கிட்டத்தட்ட உண்டாகத்தான் இருக்கும்.
So in the dream, if you see also like meat, either cooked meat or fresh meat or fried, whatever, this is the way how they did the magic.
நீங்க கனவுல சில நேரம் இறைச்சிகள் காணலாம். இதெல்லாம் சொல்றது சூன்யம் செய்யப்பட்டவருக்கு கனவால வரக்கூடிய அறிகுறிகள். அப்ப அதுல அவர் இறைச்சி கொண்டு, பச்சை இறைச்சி, வறுத்த இறைச்சி, பொறிச்ச இறைச்சி, இது என்ன சொல்லும் சொன்னால், இறைச்ச நீங்க காண்றது உங்களுக்கு சூன்யம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது கூட அடையாளங்கள்.
Or you will see blood, and then yourself, your temperament will change. Like the blood changing, you will also flip very quickly.
நீங்க ரத்தத்தை காணலாம், ரத்தத்தை கண்டு நீங்க அதுக்கேத்த மாதிரி மாறலாம். ரத்தம் எப்படி நீங்க கனவுல காண்றீங்களோ அதே மாதிரியான மாற்றங்கள் உங்களோட உடம்புல வாழ்க்கையில வரலாம்.
If you see like a huge amount of water, like if you see yourself swimming or drowning in a river or a swimming pool or the sea, this is also relevant to the magic. This one is actually relevant to the magic with the money, so blockage of money.
Other shunyam seyapatta oruthar adikadi kannile periya paranda neer parappula avar swim pandra maadhari, adukku pagathla irukkira maadhari, andha neer thadangala taandradhu adayalam enna nu sonna, இவருக்கு பணத்தை அடைய முடியாம இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது.
So the symbolic of it is like you will take water into your hand and then the water will just spill. So in the same manner the money will come like this and also will spill, will just go.
அந்த கனவு நீங்க காணலாம் அப்படினா, சில நேரம் தண்ணி உங்க கையில அழுற மாதிரி, தண்ணி உங்க கையில இருந்து கொட்டி கொண்டே இருக்கும். அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு பணம் வந்தாலும் உங்க கையில நிக்காது, போய் கொண்டே இருக்கும்.
Another type of dream that is very common among people we have seen is a dream related to a janaza.
அல்லது மக்கள்கிட்ட நிறைய நாங்க பார்க்கக்கூடிய ஒரு கனவுல ஒன்றுதான், ஜனாசா சம்பந்தப்பட்ட கனவுகள் காண்றது.
It's very interesting because the dream that is related to janaza, you will either see a graveyard, regardless it's a Muslim or non-Muslim graveyard, you might see dead people being alive, or living person you might see them dead, or janaza, water, coffin, anything related to a janaza.
அது ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான கனவு. அது நீங்க முஸ்லீம் மையவாடியை காணலாம், அந்நியர்களுடைய மையவாடியை காணலாம், அதுல சில நேரம் உஷ்ரோ உள்ளவர் மௌத்தா நீங்க காணலாம், அல்லது மௌத்தானோத்தர் நடக்கிற மாதிரி காணலாம், இப்படிப்பட்ட மௌத் அல்லது கஃன் செய்யப்பட்ட மாதிரி, அதுக்குரிய சந்தாக்க நீங்க கனவுல சந்தூக்கு இருக்கக்கூடிய சந்தூக்க நீங்க கனவுல அந்த பெட்டியை கனவுல காண்றது, இப்படிப்பட்ட ஜனாசா சம்பந்தப்பட்ட கனவுகள் காண்றதும் இந்த சூன்யத்தோட
சம்பந்தப்பட்டதுதான். Don't want to see anything forward in your life, living day by day like a dead man.
அதுலரே அடைய அதுல அர்த்தம் என்ன சொன்னால், அந்த கனவுல நீங்க கண்டவரை போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க உசுரோட இருந்தாலும் உசுறு இல்லாத மாதிரி அதனுடைய அடையாளங்கள் உங்கள்ட்ட இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், எதையும் செய்யறதுக்கு உற்சாகம் இல்லாம இருக்கலாம், நீங்க உயிரோட வாழக்கூடிய ஒரு மரணம் ஒரு மௌத்து என்று சொல்ற மாதிரி ஒரு கருத்து.
So there is a few other dreams, but these one are the most common among the patients.
இன்னும் நிறைய சூனியம் செய்யப்பட்டவங்களோட கனவுகள் பத்தி இருக்குது. இப்ப நாங்க சொன்ன இந்த கனவுகள் தான் இன்னைக்கு பொதுவாக நிறைய பேர் வரக்கூடிய சூனியம் செய்யப்பட்டவங்களோட வரக்கூடிய கனவுகள்.
So these are the four symptoms to know if somebody has any affliction with either jinn, evil or black magic.
இப்ப இந்த நாலு அடையாளங்களும் தான் தடைகள், உடல் ரீதியான மாற்றங்கள், யோசனையில் வரக்கூடிய மாற்றம், அல்லது இந்த வகையான தொடர்ச்சியான கனவுகள் தான் ஒரு மனுஷனுக்கு ஷைத்தான், ஜின் அல்லது சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது கூடிய அது சேர்ந்திருக்கிறது அல்லது சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது கூடிய அடையாளங்கள்.
So I'll repeat a lot for you to understand properly and then to take back this knowledge with you. Now, so even if you don't have anything of that, at least you can help somebody tomorrow.
நாங்கள் பல தடவை கொஞ்சம் பேசுவோம், பயானில் சில தடவை சொல்லிக் கொண்டிருப்போம். ஏன்னு சொன்னால் நீங்களும் இதை விளங்கிக் கொள்ளணும், பாடமாக்கிக் கொள்ளணும். அல்லாஹ் பாதுகாக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னு சொன்னாலும், தேவையான ஒருத்தருக்கு நோயா இல்லன்னு சரி எங்களை கண்டுபிடிக்கலாம், அவருக்கு எங்களால் ஏழுமான உதவிகள் செய்யலாம்.
வாழ்க்கையில்
வரக்கூடிய தடைகள் முதலாவது,
சேஞ்ச் இன் பிசிக்கல் ஒரு டிசீஸ்,
உடல் ரீதியான அசாதாரணமான மாற்ற நிலைகள்,
அப்டோமல் மென்டல் ஸ்டேட்,
யோசனையில் வரக்கூடிய வித்தியாசமான அசாதாரணமான நிலைகள்,
specific dreams,
குறிப்பான கனவுகள்.
Okay, so now in order to treat the patient or oneself in according to Sharia and Islamic way, we have to understand how the magician they do magic.
இஸ்லாமிய அடிப்படையில இப்படிப்பட்ட ஒரு சூனியம் ஏற்பட்ட ஒருத்தருக்கு நாங்க நிவாரணம் செய்யறதுக்கு, அவருக்கு மருத்துவம் செய்யறதுக்கு நாங்க முதல்ல விளங்கணும், அவர் எப்படி அவருக்கு இந்த சூனியம் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லி.
So we read in the literature, we know a little bit how the magician they operate and all that, but we don't have a book or something very clear that we can say, okay, if you do this or if you do that, then we know that this is the problem.
சில புக்களின் மூலமாக, புத்தகங்களின் மூலமாக எங்களுக்கு விளங்குது ஒருத்தர் எப்படி சூனியம் செய்யலாம், சூனியக்காரர்கள் என்னென்ன வேலை செய்வாங்க, எப்படிப்பட்ட சூனியத்தால் என்ன வரும் என்று சொல்லி. ஆனா குறிப்பாக இந்த சூனியம் இப்படித்தான் செய்யப்படணும், இந்த சூனியத்துக்கு இதுதான் மருந்து, இது இப்படித்தான் இதுக்குரிய வழிகள் சொல்லி எந்த கிதாப்லையும் எந்த புத்தகத்தையும் சொல்லப்பட்டது இல்லை.
So there is four symptoms of magic, but there is also in a funny way, I don't know why, but there is also four ways that the magician they do magic, four different ways.
நாலு வகையான நோய் அறிகுறிகள், சூனிய அறிகுறிகள் இருக்குது. இதே போல அந்த நாளுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியல, ஆனா நாலு வகையான சூனியம் செய்யக்கூடிய முறைகளும் இருக்குது, அதுவும் நாலு வகை.
So the magician, in order to become a magician, the number one rule, he has to make kufur.
சூனியம் செய்யக்கூடியவன் சூனியம் செய்யறதுக்கு முதலாவது அவன் செய்ய வேண்டியது அவன் குஃபுர்ல ஈடுபடும்.
So as long as he doesn't do that, he will not be able to deal with what he evil is doing.
சூனியத்துல சைத்தானோட சேர்ந்து அந்த வேலை செய்யறதுக்கு அவன் அந்த குஃபுர்ல ஈடுபடாத வரைக்கும் அதை செய்ய இயலாது.
So one type of magic that they do is the one that you just mentioned before, the one that you will either eat or drink.
அது ஒரு வகையான சூனியம் தான், ஒன்று நீங்க சாப்பிட கூடிய அல்லது குடிக்க கூடிய ஒரு பதார்த்தத்துல சூனியம் செய்யறது.
So usually pretty much common everywhere we have seen what they do, they collect the janaza water, those magicians, and then they will read some kufur things, and they will do some extra rituals and all that, and then they will give, actually we need three persons. So there will be the magician, there will be the victim and there will be the one who will pay for the magic to be done on the victim. So you need a three people.
Janaza water, right?
Yes.
Appa சூனியத்தை ஒரு வகை தான் எப்படி செய்வாங்கன்னு சொன்னா, இந்த சாப்பிட குடிக்கக்கூடிய இந்த பதார்த்தம் எப்படி செய்யறதுன்னு சொன்னா, ஒரு வகை ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய மீதமான அந்த தண்ணி எடுத்து அவங்க அதுல அந்த குஃபர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை ஓதி ஊதி அத அந்த சூனியம் செய்ய வேண்டியவருக்கு, செய்யப்பட வேண்டியவருக்கு அந்த அந்த சாப்பாட்டை கொடுக்கறது. ஆக சூனியம் என்று சொல்லக்கூடிய தலைப்புல மூணு பேர் சம்பந்தப்படுவாங்க. முதலாவது சூனியம் செய்யக்கூடிய சூனியக்காரன், ரெண்டாவது சூனியம் செய்யப்பட்ட அந்த நோயாளி, மூணாவது யார் இவருக்கு நோய் உருவாகணும், இந்த சூனியத்தை செய்யணும் சொல்லி பணத்தை கொடுக்கக்கூடியவர்.
So once all the ritual is done, they'll give that water to the specific person.
எப்ப இந்த சூனியம் செய்யப்படுமோ அதுக்கு பின்னால அந்த சூனியம் செஞ்சவர் அவருக்கு அந்த சூனியம் செய்யப்பட வேண்டியவருக்கு இந்த பதார்த்தத்தை உள்வாங்க கொடுப்பார்.
And then that one somehow will manage to just sprinkle a few drops of that dirty water in a meal or in a coffee or anything like you will put inside the stomach.
அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த வாங்கினவர் அந்த தண்ணிய, அந்த மோசமான சூனியம் செய்யப்பட்ட விஷயத்தை அவங்களோட சாப்பாட்டுல அல்லது குடிபானத்துல டீ காஃபி அரிக்கலாம், அதுல கொஞ்சம் தெளிச்சு விடுவார்.
Yes, the magician they will say this is holy water.
இதை நீங்க சூனியக்காரன் கேட்டா அவண்ட பார்வையில அது ஒரு புனிதமான தண்ணி, எங்களுக்கு சம்சம் மாதிரி அவன் ஒரு புனிதமான தண்ணின்னு சொல்லுவான்.
In a country, you cannot build a well 100 meters close to a cemetery.
In a country. ஒரு இடத்துல 100 மீட்டர் அளவு ஒரு கிணறு தோண்டையில்லாத ஒரு இடத்தை பத்தி சொல்றாங்க.
Because of water will get affected by the bacteria and all this because of the nearness to the cemetery.
அந்த இடத்துல என்னன்னு சொன்னா, 100 மீட்டருக்கு கூட அந்த இடத்துல தண்ணிய தோண்டினீங்கன்னு சொன்னா அதுக்கு கீழே உள்ள விஷஜந்து, அந்த விஷம், விஷவாயுகள், விஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல கலக்கலாம், அந்த கிணத்துல பிரயோஜனம் எடுக்க இல்லாம போகும்.
And these people are giving you janaza water to drink.
அந்த அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, ஜனாசாவுடைய தண்ணிய, ஜனாசா தண்ணி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தருவாங்க சூனியக்காரர்.
சோ இட் ஹாஸ் நோ ஸ்மெல், இட் ஹாஸ் நோ கலர், அண்ட் இட் ஹாஸ் நோ டேஸ்ட்.
அந்த தண்ணி எங்களுக்கு அடையாளம் காண இல்லாது, அதுக்கு எந்த வாசமும் இல்ல, சுவையும் இல்ல, மனமும் அதாவது நிறமும் இல்ல.
So if anybody puts magic in a food in a platter, you will not really know if anything is there.
பொதுவாக ஒரு சாப்பாட்டு பதார்த்தத்துல சூனியம் கலந்தா உங்களுக்கு அது அடையாளம் கண்டுகொள்ள இல்ல.
But what we have noticed, even don't fall into paranoia, but I'm just giving you for information, what we have noticed is when the magic is on the plate and in the food, and when you eat that food, your body will actually detect that something foreign has entered your body.
இதன இத பேசறதனால யாரும் சும்மா வளமையா சாப்பாட்டல பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா என்ன செய்யணும்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு சாப்பாட்டை நீங்க உட்கொள்ற நேரம், சாப்பிடுற நேரம் நீங்க உணர்வீங்க, இது ஏதோ உண்டு என்ற, இப்ப வாயில போச்சுன்ற மாதிரி அந்த சூனியம் உள்ளுக்கு போறதை நீங்க உணர்வீங்க.
And you will start feeling very hot and you start hot flashes and sweating.
அத நீங்க அதனால சொன்னா ஆல்ரெடி பயப்பட தேவையில்லை, நீ சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு சூடாயிட்டேன்னா பயப்பட தேவையில்லை எந்த நேரமும். ஆனால் அந்த நீங்க சூனியத்தை உட்கொண்டீங்கன்னு சொன்னா, சில நேரம் உங்க உடம்பு அப்படியே ஒரே நேரத்துல உஷ்ணமாகும், ஒரு சூட்டா அப்படியே உணரும்.
So the body is reacting, it's trying to expel it.
சில நேரம் அந்த நேரத்துல அந்த உடம்பு அதை வெளியாக்குறதுக்கு முயற்சி செய்யும்.
In the night, you will feel like you're getting a flu. You start shivering, cold, and vomiting.
இரவு நேரத்துல இதனுடைய அடையாளமாக உங்களுக்கு காய்ச்சல் மாதிரி ஏற்படலாம், அல்லது தடுமல் மாதிரி, உங்களோட உடம்பு நடுக்கம், இது மாதிரியானவைகள் ஏற்படலாம்.
Then the next day, everything starts going down.
அடுத்த நாள்ல இருந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா அது உங்களுக்கு வலமையை போல குறைஞ்சு கொண்டு வரும்.
And then you look back onto your life, the last 2 years, or last 10 years, or last 5 years, you have seen yourself just falling. With everything, with relation, with the people, with the money, with marriage, with the family life, with anything.
இப்போ நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, இதுக்கு பின்னால உங்களோட வாழ்க்கை என்ன நடக்கும்னு சொன்னால், கடந்த காலங்கள் 2 வருஷங்களை நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒத்துமையா இருந்தது, உங்களோட குடும்ப வாழ்க்கை, உங்களோட பொருளாதார விஷயங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டே போறதை உங்களுக்கு பார்க்கலாம்.
So we will call it physical magic. So the magic that they use with the food.
இதுக்கு சொல்றது வெளிப்படை, வெளி வெளிரங்கமான சூனியம், அது உணவுல சேர்க்கப்படுறது.
So one type. Second type is all the magic that is done outside of the body.
அடுத்த வகையான சூனியம் எல்லாமே, பொதுவாக எல்லா சூனியங்களும் உடல் உள்ளுக்கு அனுப்புறதல்ல, வெளிரங்கமான வெளிப்படையான வெளியில தான் அந்த சூனியங்கள் நடக்கும்.
Taoist, with photographs, sacrifices of animal, hair, underwear, anything outside of the body.
அது எப்படின்னு சொன்னா, சில நேரம் படங்களை வச்சு, உருவப்படங்களை கொடுத்து அந்த படங்கள்ல ஓதி ஊதுறது, அல்லது அந்த சூன்யத்துக்காக வேண்டி ஒரு வெளியில ஒரு பிராணியை அறுக்கிறது, இது எங்களுக்கு சூன்யமாகலாம். அல்லது முடியை எடுத்து கொண்டு போய் அதுல உள்ள சூன்யம் செய்யறது மூலமாக எங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஒன்று உள்ளுக்கு நாங்க சாப்பாட்டை எங்களுக்கு தந்து செய்யற சூன்யம், ரெண்டாவது வெளியில எங்கட பேரை சொல்லி அறுத்த மிருகங்கள், கட்டின முடிகள் அல்லது படத்துல ஊதினது, இதுகளாலையும் பாதிக்கப்படலாம்.
So everything that has been done outside of the body will also have an influence on the body.
இப்படி வெளியில செய்யக்கூடிய சூன்யமும் அது சூன்யமாக இருந்தால் அந்த சூன்யத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள் பாரதூரம் உடல்லையும் ஏற்படலாம்.
With our humble research we have found so far that the magician are using 45 ways of doing magic outside of the body.
நாங்க உணவு உட்கொள்றது ஒருவாக, அதல்லாம உடம்புக்கு வெளியில செய்யக்கூடிய சூன்யங்கள் எங்கட அனுபவத்துல நாங்க பார்த்திருக்கிறோம், கிட்டத்தட்ட 45 வகையான சூன்யங்கள் இருக்குது.
And alhamdulillah, for every symbolic magic that they are doing, we have find one ayat of Quran that will nullify the effect.
அநேகமான அந்த 45 வகையான சூன்யங்களுக்கும் 45 விதமான வித்தியாசமான குர்ஆன் ஆயத்துக்களை நாங்க கண்டிருக்கிறோம், அந்த சூன்யத்தை வெட்டக்கூடியது.
The third type of magic that they do is something you cannot really touch or see.
மூணாவது வகையான, முதலாவது உட்கொள்றது, இரண்டாவது வெளியில செய்யறது, மூணாவது வகையான சூன்யம் அதை பார்க்கவோ அதை உணரவோ முடியாத சில சூன்யங்கள்.
So the magician, he will send a jinn to a specific person and the jinn will enter the body and he will either leave the magic in the body, sometimes he stay also, or sometimes he start causing like a heaviness, pain, like a disturbance in the body.
மூணாவது வகையானது எப்படின்னு சொன்னா, உணர இயலாது எப்படின்னு சொன்னா, சூன்யம் செய்யக்கூடியவர் ஒரு ஜின்ன, அது ஒரு சைத்தான் உங்கள்கிட்ட அனுப்புறது, அது உங்கள்கிட்ட வந்து அந்த சூன்யத்தை உங்க உடம்புல செய்யலாம், அதே நேரத்துல அந்த ஜின் உங்களோட மேல தங்கலாம் தங்காம போகலாம். இது ஒரு வகையான, மூணாவது வகையான சூன்யம்.
So how do you know this pains and this heaviness is caused by the jinn? Most of the time you will start developing some problems, you will go for a scan, you will go for checks and this, they will say no, everything is fine.
அப்ப இந்த ஜின் எங்க உடம்புல வார நேரம் இது செய்யப்பட்ட சூன்ய கூட்ட நேரத்துல ஒரு பாரத்தை உடம்புல உணரலாம், அல்லது ஒரு நோவு உணர்ச்சி ஒன்று ஏற்படலாம். இந்த சந்தர்ப்பத்துல எப்படி அடையாளம் காண்றதுன்னு சொன்னா, இந்த நோவும் இந்த பாரம் ஏற்பட்ட உடனே நாங்க வளமையாக உடம்புல வந்து மாற்றங்களுக்கு நாங்க ஸ்கேன் செய்யற மாதிரி ஒரு ஸ்கேனிங், ஒரு மருத்துவ வழியை செஞ்சு பாக்குறது, ஆனா அதுல எந்த ரிசல்ட்டும் வராது, இதுல எந்த நோயோட அடையாளமும் இருக்காது.
And you will find people they will carry these problems for years.
இப்படிப்பட்ட மக்கள் இந்த நோயை சுமந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம்.
We had one patient in Indonesia. He woke up one morning. He actually, what happened to him, when we saw him, he told us that when he was sleeping in the night, he dreamt that the jinn was sitting on his left side.
அப்போ இந்தோனேஷியாவில் இது மாதிரி ஒரு நோயாளி நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவர் இரவு தூங்குற நேரம் தூங்கினவர், காலையில் எழும்புற நேரம் இந்த பிரச்சனைக்கு உட்பட்டவர். இவர் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இவர் இரவு உணர்றாரு, இவருக்கு பக்கத்தில் ஒரு ஜின் ஒன்று, அல்லது இவர் காண்றாரு ஒரு ஜின் வந்து இவருக்கு பக்கத்தில் அடிக்கிற மாதிரி, அல்லது ஜின் பக்கத்தில் ஒரு அசைவை ஏற்படுத்துறதை இவர் உணர்றார்.
And in the morning when he woke up, his whole arm and his whole leg was numb, like paralyzed.
அவர் காலையில் எழும்புற நேரம் அவருக்கு ஏற்பட்ட அந்த சூன்யத்தினால இந்த இடது பக்க கை கால் எல்லாம் உணர்ச்சி இல்லாத, அதாவது
ஏற்பட்ட மாதிரி. This is not story. This is real thing that is happening.
நான் இது கதைகள் சொல்றதல்ல, இது நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
So first type of magic they do in the food. Second type, what was?
Outside.
Good, you follow it. Good. Third type is the jinn, he comes and he puts in the body. The fourth type is actually, this type is done when they don't have any personal belongings or any names of the person to target. They don't have anything. So they will prepare the water, they will prepare the magic, everything. And they'll make sure that the person targeted, they will put they'll spill the water either in front of the house, in front of the car, from the bike or the shop. So they'll make sure that the person targeted will be the one who will step on that.
முதலாவது வகை சூன்யம் என்ன? சாப்பாட்டுல உள் கொடுக்கிறது. ரெண்டாவது வகையான சூன்யம், உடம்புக்கு வெளியில செய்யக்கூடிய உணரக்கூடியவைகள். மூணாவது, எந்த உணர்ச்சியும் இல்லாம ஜிங்கள் அனுப்பி ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய சூன்யம். நாலாவது வகை, இது மூணுலையுமே ஒரு மனிதன் குறிப்பாக்கப்பட்டுத்தான் சூன்யம் செய்யப்படும். நாலாவது வகை யாரையும் குறிப்பாக செய்யறதில்லை. அது ஒரு தண்ணில சூன்யம் செய்யறதா இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்துல ஒரு பதார்த்தத்துல சூன்யம் செய்வாங்க, பொதுவாக சூன்யத்தை செய்வாங்க. இதன் மூலமாக யாரு குறிக்கப்பட்டதுன்னு சொன்னா, அது ஒரு கடைக்கு முன்னால ஊத்தலாம், அல்லது ஒரு வீட்டுக்கிட்ட ஊத்தலாம், ஒரு வாகனத்துக்கிட்ட ஊத்தலாம். ஊத்தினது மூலமாக யாரு முதலாவது அதை மிருக்கிறாரோ அல்லது அதை தாண்டாரோ, அதை தாண்டி போறாரோ, அவருக்கு தான் அந்த சூன்யம் குறிப்பாகும். நாலாவது,
சோ தீஸ் ஆர் தி 4 டைப்ஸ். தி லாஸ்ட் ஒன் is actually a little bit more tricky, because the jinn, he will sit in that spot, so where the water has been spilled. So actually, because there is no information on the victim that is to target, the first person who will walk on that will cope the jinn attack and the magic.
நாலாவது வகையான சூன்யம் ஒரு வகையான தந்திரமான சூன்யம். அது எப்படின்னு சொன்னா, செஞ்சு அது ஒரு இடத்துல போடப்பட்டிருந்தால், ஊத்தப்பட்டிருந்தா, அதுக்கு பக்கத்துல அதுக்கு தேவையான ஜின்னோ யாரோ உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப யாரு குறிப்பாக்கப்பட்டதுன்னு சொன்னா, முதலாவது வந்து மிரிக்கிறவரு, முதலாவது தாண்டவருக்கு அந்த சூன்யம் பாதிக்கப்படும். அந்த ஜிங் அவரை தாக்குவாங்க.
So if you go out of the home without protection, without wudu, without dua, with minimum protection, we can be any time under those attacks.
அதனால நாங்க வீட்டுல இருந்து போற நேரம் wudu இல்லாம, ஓதல்கள் ஓதாம, நாங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய பேசிக் பாதுகாப்பு முறைகளை நாங்க செய்யாம வீட்டில இருந்து வெளியில போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் யாரும் தாக்கப்படலாம்.
In Eastern Europe we have one case like this.
கிழக்கு ஐரோப்பாலையும் ஒரு விஷயம் நடந்ததா சொல்றோம்.
There was a wedding like the woman's side, and in that wedding, for the one night, for that very wedding, in one night 50 women they collapsed on the floor and been transported to the hospital. 50 women
on the east europe and the kilakku europe la nadandha or seidhi or kalyanathila or shoonyam seiyapatta nigalcha patti solranga and the kalyana nigalvula ore iravula and the incident nadandadnala 50 pengal ore sandarbathila unarchiyattu vilundu avanga hospitalize panna adhaadhu vaidyashalaiku eduthu sendra or sambhavam nadandhadu.
So what happened, the magic was spilled there, and as women, you know, they went out to for the festivity and all that, and of course, you know, no much protection and no much dua, because it's a festive day and all that. So what happened, they step on the magic, and at the same very time they all collapse at the same time.
Paranga adanalae oru sandarbham eppoyume kaliyaathangal kalyanangal inda koothugalukku naanga pora neram sila neram anegama naanga allah marandu odalgala marandu poradhu. போனதுனால எந்த அளவுக்கு விபரீதம் சொன்னா, 50 பெண்கள் ஒரே சந்தர்ப்பத்தில்
பாதிக்கப்பட்டிருக்கிறான்.
நாலு வகையான அறிகுறிகள் இருக்குது, நாலு வகையான செய்முறைகள் இருக்குது சூன்யம், மூணு வகையான நிவாரணம், அந்த நோயை குணப்படுத்துற மூணு வகைகள் இருக்குது.
So for the type of magic that we eat, there is one way of treatment. But
சாப்பிடக்கூடிய அந்த சூனியத்துக்கு ஒரு வகையான வைத்திய முறை இருக்குது.
There is some plant in a prophetic medicine which called senna leaves, senna makki.
அப்படி அந்த சொன்ன பேர்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான ஹதீஸ்ல வரக்கூடிய சில வைத்திய முறைகள் இருக்குது.
We use them with cedar leaf together. Cedar.
ஒரு வகையான இலைகளை வச்சு நாங்க அதை என்ன செய்வோம்னா, அந்த 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 நோய்க்கு, அந்த சூன்யத்துக்கு சாப்பிட கொடுத்த நோய்க்கு சில இலைகளை வச்சு நாங்க வைத்தியம் செய்வோம்.
சோ தோஸ் லீவ்ஸ் ஆர்
எலந்த
ஆர் நேச்சுரல் லக்ஸடிவ். சோ தி வே வி ட்ரீட் பீப்பிள், வி வில் பிரிபேர் தி குர்ஆனிக் வாட்டர் வித் தி ருக்யா ஆயத் அண்ட் வித் தி ஆயத் தட் ஐ வாஸ் மென்ஷனிங் பிஃபோர் வித் தி 45 ஆயத் ஃபார் தி சிம்பல், அண்ட் தென் வி வில் கிவ் தட் டு தி பேஷண்ட் டு ட்ரிங்க் அஸ் எ லக்ஸடிவ், அஸ் எ வாஷிங் ஆஃப் தி ஸ்டமக்.
நாங்க எப்படி செய்வோம்னா, அந்த சூன்யத்தை உட்கொண்டிருக்கிறவருக்கு அந்த அதுக்கு தேவையான குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி, அந்த குர்ஆன் ஆயத்துக்கள் ஓதப்பட்ட அந்த தண்ணியை நாங்க நேரத்தோட சொன்னமே 45 வகையான சூன்யத்துக்குரிய 45 வகையான ஆயத்துக்கள் இருக்குது, அந்த ஆயத்தையும் அதோட சேர்த்து அந்த ஓதப்பட்ட தண்ணி அவருக்கு குடிக்க கொடுக்கிறது, அந்த உள்ளுக்குள்ள வெளியாக்குறதுக்காக வேண்டி.
So when a patient is affected with the magic in the stomach, when he'll drink those leaves, what happened, the sana leaves, they will clean the stomach and the Quranic water will expel the magic out.
இப்ப இவருக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த இலந்தையில கலக்கப்பட்ட அந்த தண்ணி, அவர் ஓதப்பட்ட அந்த தண்ணியை குடிச்ச உடனே அந்த இலை உள்ளுக்குள்ள வெளிப்படையான வேலைகளை செய்யும். குர்ஆனுடைய அந்த வார்த்தைகள் அந்த சூனியத்தை அவர் உடம்புல இருந்து வெளியாகிடும்.
And you will experience like very twisting and cramping stomach.
அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க உள்ளுக்கு நெருக்கிற மாதிரி, அது புளியிற மாதிரியான சில வகையான மாற்றங்கள் உங்களுக்கு தெரியலாம்.
For the type of magic that is outside of the body, we will use the tahlil water, the ruqya water.
உடம்புக்கு வெளியில செய்யப்பட்ட சூனியத்துக்கு என்ன செய்யறதுனா, அதுவும் ஓதப்பட்ட அந்த தண்ணியை பாவிக்கிறது.
So what we have noticed is the when the magic, because it is done outside of the body, most of the time you can't find it, most of the time.
அநேகமான சந்தர்ப்பங்கள்ல இந்த உடம்புக்கு வெளியில செய்யப்பட்ட சூனியங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்.
Of course the quickest way will be to find the magic, destroy the magic and finish the problem.
அவசரமா செய்யலன்னு சொன்னா நாம அவசரமா அதை எடுப்போம், எடுத்து அதுக்குரிய பரிகாரத்தை செஞ்சு நாம இல்லாமாக்கிடுவோம்.
But the evil has gone so far that if I tell you the way the magician did the magic, you'll be horrified.
நாங்க எப்படி சூனியங்கள் செய்யப்படுது, கிட்ட இருக்காது, எவ்வளவு தூரம் இருக்கும்ன்றத பத்தி நான் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க.
Just for information, we have one of a surgeon back home.
ஒரு தகவலுக்காக சொல்றேன், ஒரு டாக்டரை பத்தி பேசுறார்.
He was working with a magician.
அவர் ஒரு சூனியக்காரரோட சேர்ந்து வேலை செய்யக்கூடியவர்.
So when the patient will pass away, the magician will give him big money and he will give him a picture and things like this to put in the mouth of the dead person.
எப்படி செய்வாருன்னு சொன்னா, யாராவது மௌத்தானதுக்கு பின்னால அந்த டாக்டருக்கு அவர் பெரிய காசி பணம் கொடுப்பார், கொடுத்து அந்த படத்தையும் காட்டுவார். அது செய்யப்பட்ட சூனியத்தை மௌத்தா இருக்கக்கூடிய மையத்துடைய வாயில போடுறதுக்கு. அப்ப அந்த டாக்டருக்கு அதுக்குரிய தேவையான இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், அவர் அதை போய் அந்த ஜனாசாவுடைய வாயில அதை போடுவார்.
And then they will stitch the mouth.
அதுக்கு பின்னால் அந்த ஜனாசாவுடைய வாயை தச்சு விடுவார்.
And then they'll go for ghusl and put it in the ground.
அதுக்கு பின்னால் அதை அவங்க குளிப்பாட்டு வேண்டிய வேலை செஞ்சு அடக்கிறதுக்குரிய வேலையை செய்வாங்க.
Now I'm asking you, even if you know where the magic is, how are you going to do?
இப்ப இந்த சூனியம், இந்த செய்யப்பட்ட சூனியத்தை மையத்துடைய வாயில போட்டு தச்சு அடக்கி இருந்தா நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம் இந்த சூனியம் எங்க இருக்குதுன்னு சொல்லி? சூனியம் செய்யப்பட்டது தெரியும், எங்க இருக்குது?
For some time what they do, when the person dies in the morning, so they'll dig the hole in the afternoon and those people are looking for those places.
அல்லது சூனியம் எப்படி செய்யப்படுதுன்னு சொன்னா, காலையில ஒரு மனுஷன் மௌத்தானதுக்கு பின்னால அந்த இடங்களை குறி வச்சு அவங்க மாலையில போய் அந்த ஜனாசாக்களை தேடி அதுல அந்த சூனியத்தை வச்சிருவாங்க.
So what they'll do, they'll dig a little bit hole in the cupboard and they'll put the magic, put the soil on top, and then when they put the body and the soul on the top, then you finish.
அல்லது சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, மவுத்த அடக்கிறதுக்கு முன்னால, மையத்தை அடக்கிறதுக்கு முன்னால கபர்ல உள்ளுக்கு போயிட்டு கபர ஒரு இடத்தை தோண்டி அதுல அந்த சூனியத்தை வச்சு மூடி அதுக்கு மேல மையத்தை வச்சு அடக்கம் செய்வாங்க. இப்ப சூனியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்?
And as long as the magic is alive, if we can say, or is still intact, the effect will be there.
அப்ப எந்த காலம் எல்லாம் அந்த சூனியம் இயங்கிக் கொண்டிருக்குமோ அந்த காலம் எல்லாம் அந்த சூனியம் செய்யப்பட்டவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்.
And they know that very well.
அவங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லி.
Because when they do the magic, they wrap in a sticky tape, they put leather on it, they put the copper, they protect the magic very well.
அதனால அந்த சூனியம் இயங்கி கொண்டு இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி அந்த சூனியக்காரர் என்ன செய்வாங்கன்னா, அதை தச்சு, அதை தேப்பலால ஒட்டி, தோலால மறைச்சு, அதை தச்சு இப்படித்தான் அதை மறைப்பாங்கன்னா அந்த சூனியம் இயங்கி கொண்டிருக்கணும் இவரு பாதிக்கப்பட்டதுக்காக.
So even if it's in the ground, it will last for years.
அது நிலத்துலதான் இருந்தாலும் அப்படிப்பட்ட சூனியங்கள் வருஷக்கணக்கு இயங்கிக் கொண்டிருக்க சந்தர்ப்பம் இருக்கு.
But the magician are very cunning, very tricky.
அந்த சூனியக்காரர்கள் தந்திரக்காரர்.
So every day they are thinking to new technique.
அவரே ஒவ்வொரு நாளும் அவங்க யோசிக்கிறாங்க எப்படி புதுசா ஒரு சூனியம் செய்யலாம்.
One new technique we discover is that they do the magic, they go fishing with it.
ஒரு புதிய வகையான சூனியம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்படின்னு சொன்னா, அந்த சூனியத்தை செஞ்சு கொண்டு அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக போவாங்க.
So once the fish comes, he will bite the hook with the magic inside. They'll take the fish, they'll remove the hook and they'll let the fish.
என்ன செய்வாங்கன்னா, மீன் பிடிக்க போயிட்டு பிடிக்கிற அந்த மீனை தூரத்துல ஆழ்கடல் அந்த மீனை பிடிச்சி அந்த மீன் வயிற்றுல அந்த சூனியத்தை வச்சு திரும்ப அந்த தூண்டில கலட்டி மீனை ஆத்துல விடுவாங்க.
So the magic may be done in Sri Lanka, but the fish he went to Australia.
இப்ப நீங்க ஸ்ரீலங்கால இப்படிப்பட்ட ஒரு சூனியம் செய்யப்பட்ட ஒரு மீன் வயிற்றுல போட்டா சில நேரம் ஆஸ்திரேலியால இப்ப அந்த மீன் இருக்கலாம்.
then you say how will do now
ipa naanga eppadi seiyala na suryate eppadi kandupidikirad
alhamdulillah we have a solution
alhamdulillah adukku engalta teeru irukidhu insha
so with all the ayat of ruqya that we are reading in the bottle and all the specific 45 ayat that I was mentioning for the one who wants we can give also a reference we'll read all those ayah on the water and you will wash every day after maghrib without water
இங்க எப்படி செய்யறேன்னு சொன்னா ஒரு வாயான வைத்தியம் செய்யறாங்க ஒரு ஒரு தண்ணி போத்தல் எடுத்து அதுல அந்த 45 வகையான சூர ஆயத்துக்களையும் ஓதுறது அது தேவையானவங்களுக்கு அதனுடைய ஆதாரங்கள் தரலாம்னு சொல்றாங்க அந்த 45 வகையான ஆயத்தையும் ஓதி அந்த தண்ணியை ஒவ்வொரு நாளும் மகளுக்கு பின்னால் அவர் குளிச்சு வாரது
So we have noticed that if you wash without water for a certain period of time, even though you didn't find the magic where it is, the effect of the magic will be nullified, will be cancelled.
Alhamdulillah, in the murayla, Quran-udaiya indha ayathukal odi kulikkira indha amaippula thodandu kalugi vandhal, sila kaalangal ivar indha thanniyila kalugi varadhunala, andha shoonyam iyangikondirundhalum shoonyathudaiya andha vipareetha andha paaravura vera mela varadhu.
So the other two afflictions, so the one when you step on the magic and the one when the jinn he put the magic inside, you treat in one way.
அடுத்த முதலாவது என்னவா? முதலாவது என்னவா? சாபாத்துக்கு போனால் அதுக்குரிய வகை தான் தண்ணியில் ஓதி இளந்த இலையோட கலந்து குடிக்கிறது. இரண்டாவது வெளியில செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு தேவையான ஓதல்களை ஓதி அந்த தண்ணியை செய்யறது ரெண்டாவது சொன்னாங்க மூணாவதும் நாலாவதும் ரெண்டு ஒன்று ஜின் மூலமாக வந்து உடல்ல சேர்றது அல்லது மிதிக்கப்பட்டு செஞ்சப்பட்ட இந்த இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே வகையான வைத்தியம்
So again, we found into the prophetic medicine the hijama method of treating.
அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தான வழியில இருந்து கண்டுபிடிச்ச ஒரு வகையான வைத்தியம் தான் ஹிஜாமா ரத்தம் குத்தி எடுக்கிற ரத்தம் குத்தி எடுக்கிற மூலமாக செய்யக்கூடிய வழிமுறைகள்
They know hijama?
Yeah, yes.
So, the way we will treat when we'll do the specific pose. So when you will actually walk on magic, it will affect especially the leg area. So we start having very heavy legs, pains and all that. So what we do, we put the cups in the legs. And for the other, when the jinn, he put the magic into the body, then we will do the specific points in the body.
அந்த ரத்தம் குத்தி எடுக்கிறது கப்பிங் செய்யறது எப்படின்னு சொன்னா அநேகமா நீங்க சூனியத்தை மிரிச்சீங்கன்னு சொன்னா காலில் அதனுடைய சூனியம் பரவலாம் அப்ப அந்த காலில் பரவலாம் பாரமான கால் காலில் நோவு இப்படிப்பட்டவைகள் சூனியத்தால பாதிக்கப்பட்டிருந்தா காலில் கப்ஸ் அடிச்சு என்ன செய்வாங்க ரத்தம் குத்தி எடுப்பாங்க அந்த ஹிஜாமா செய்வாங்க அல்லது ஜின் உடல்ல சேர்வதன் மூலமாக உடல்ல ஏதாவது மாற்றங்கள் வித்தியாசங்கள் வந்தா உடம்புல ஏனைய பகுதிகளையும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடங்களை கண்டெடுத்து அதுல ஹிஜாமா செய்வதன் மூலமாக ரத்தம் குத்தி எடுப்பதன் மூலமாக அந்த நோயை குணப்படுத்தலாம்
So when you start reading Quran, when you start reading the ayah of Ruqya, what happens? The jinn inside the body, he will be reduced to a very little volume.
அது ஜின் உடம்புல சேர்ந்திருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்க குர்ஆன தொடர்ந்து அதுக்கு தேவையான ஆயத்துக்கள் ஓதக்கூடிய நேரத்துல அந்த ஜின் சுருங்கி ஒரு சின்ன அளவுல அவர் வந்துடுவார் அந்த ஜின்
And through the hijama cup, because of the depression that is caused, the jinn will be extracted out.
அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க குர்ஆன ஓதிக்கொண்டு ரத்தம் குத்தி எடுக்கிற நேரம் அந்த சின்ன அளவுல வந்த ஜின் அந்த ரத்தம் வெளியாகக்கூடிய ரத்தத்தோட சேர்ந்து உடம்புல இருந்து வெளியே வந்து அந்த நோய் குணமாகும்
So it's a double benefit. We get the medical benefit and we get the jinn and magic.
அப்ப இப்படி கப்பிங் செய்யற நேரத்துல எங்களுக்கு ரெண்டு வகையான நலன் கிடைக்குது. முதலாவது ஜின்னும் வெளியாகி அந்த சூனியமும் வெளியாக போகுது. உடம்புல உள்ள மருத்துவ ரீதியான நோய்களுக்குரிய நிவாரணமாகவும் அது அமைது.
So for that we came to give you a little bit of information and we are here also for some times to treat people if anybody is in need of any help. This brother Amjad, he was there somewhere there, you can see him, the tall guy over there with the white cap. So if you need anything, you can just go to him and he will give you some brief explanation. Can you stand up, then they see you.
நாங்கள் இந்த சில தகவல்கள் உங்களுக்கு இப்போ தந்திருக்கிறோம் அதே நேரம் இது இப்படிப்பட்ட சூனியத்துடைய சில தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இப்போ ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட நிவாரணங்கள் பெறணும் அல்லது இவங்களை சந்திக்கணுமாக இருந்தால் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருப்போம் இன்ஷா அல்லாஹ் அப்போ எங்கட சகோதரர் எங்கட அம்ஜத் பிரதர் இருக்கிறார் அவரோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கொஞ்சம் எளிமையாக பார்த்து பதில் திரும்ப
So he's the one who's going to take the appointment. Just bear in mind, we are here for a very, very limited time. It is just our purpose here is to give information and to create a movement. So by treating few patients, then we will know that alhamdulillah we can treat our spiritual problem in a Quranic way into the compound of Sharia.
நாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நீங்க இருக்கிறதுனால எங்களுக்கு மிகவும் நேரம் காலம் குறிப்பிடப்பட்டது. நாங்க அவரோட தொடர்ந்து இப்ப நீங்க அவரோட தொடர்பு கொள்ளலாம். எங்களோட நோக்கம் இதுல இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட தகவல்களை மக்களுக்கு மத்தியில பரத்துறது, அதே நேரத்துல ஈமான் சம்பந்தப்பட்ட குர்ஆனால ஹதீஸ் வந்த வழிமுறைகள்னால இந்த சூனியத்தை குணப்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தகவலையும் மக்களுக்கு மத்தியில பரப்புறது, அதற்கான வழிமுறைகளை நீங்க தேடிக்கொள்ளலாம் என்று சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம்.
So the method is very clear, is translucid and is open.
ஆஹா, இந்த வழிமுறைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவானது, அதாவது வெளிப்படையானது, யாருக்கும் இதை தெரிஞ்சு கொள்ளலாம்.
So there is no hidden things, or there is no thing, so it's properly explained as I explained now. If you need further explanation, then we can meet after the talk, inshallah. If you have some more explanation, then we can sit with you.
யாரும் தேவைன்னு தெரிஞ்சுக்கொள்ள தேவைன்னு சொன்னா தெளிவாக நாங்க எல்லாத்தையும் ஒன்றும் மறைவான விஷயங்கள் இல்ல, தெளிவாக சொல்லுவோம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, அதுக்கான வழிமுறைகள் என்ன செய்யணும் என்று சொல்றத நாங்க வெளிப்படையாகவே செய்வோம். அதனால உங்களுக்கு ஏதாவது தெளிவு பெற வேண்டியிருந்தால், இன்னும் தகவல்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருந்தால், நாங்க பயனுக்கு பின்னால் உங்களுக்கு வந்து எங்களை அணுகி கேட்டுக்கொள்ளலாம்.